அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமா புகழ் கீதம் என்றும் பாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அண்ணாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஈடு இணையில்லாத இரக்கத்தின் வழியாம் இந்த கல்வாரி பலியில் நாம் இணைந்து ஜபிக்க இறையாசீர் வேண்டி வந்திருக்கிறோம். இறைவனின் கரங்களில் தவழ்கிற குழந்தை ஆனந்தமாய் அகமகிழும். தாயின் கரத்தை பிடித்து நடக்கிற பொழுது நமக்கு ஏற்படுகிற நம்பிக்கை, அவருடைய கரங்களில் இருக்கிற பொழுது நமக்கு ஏற்படுகிற அப்பேற்பட்ட நல் உணர்வு இறைவனின் கரங்களில் இருக்கும்போது நமக்கு ஏற்படும். ஏனென்று சொன்னால், நாம் கேட்பதை காட்டிலும் கொடுப்பவர், நாம் கேட்பதற்கு முன்பாகவே கொடுப்பவர் நம் ஆண்டவர் என்கிற ஒரு மனநிலையோடு இந்த நாளில் இந்த பலியிலே இணைந்து ஜெபிப்போம். சிறப்பாக இந்த நாள் மறையுறையிலும் கூட நாம் இதைத்தான் சிந்திக்க காத்திருக்கிறோம். என் பெயருக்கு ஏற்ற வாழ்வு. யோவான் என்கிற பெயர் இறைவனால் அருளப்பட்ட பெயர். அவருக்கு ஏற்றார் போல அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். நாம் ஒவ்வொருவரும் ஒரு பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெயருக்கு ஏற்ப வாழ்கிறோமா என்பதை ஆழ்ந்து சிந்திக்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற இந்த பலியில கண்களை மூடி இறையருள் வேண்டி மன்றாடுவோம்.
இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம் கொடுப்பவரேசு இருக்கையில் ஏன் கவலை, இருக்கையில் ஏன் கவலை. இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம் கொடுப்பவர் இயேசு இருக்கையில் ஏன் கவலை, இருக்கையில் ஏன் கவலை. என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார். என்னை நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்து கொள்வார். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார். என்னை நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்து கொள்வார், அவரே பார்த்து கொள்வார். இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம் கொடுப்பவர் இயேசு இருக்கையில் ஏன் கவலை, இருக்கையிலே கவலை.
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக. இறைவா, சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணுற்று உம்முறை திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்டீரே. அவர் மனிதரானதை தாழ்ச்சி மிகு இறைப்பற்றோடு அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகி அவரோடு தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3:1-4 மற்றும் 4:5-6. படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் உடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திரும்புமாறு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலறை பாடல் பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்கு முறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளை எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும்.
ஆண்டவரின் நண்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேலமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம், திரைவார்த்தைகள் 57 தொடங்கி 66 முடிய. அக்காலத்தில் எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8வது நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்த அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அன்பு இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமும் ஒரு பெயர் சூட்டு விழாவும் நடைபெறுகிறது. ஆண்டவருடைய பணியை, அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பதை முன் அடையாளமாய் சொல்லவும் அதை தன்னுடைய வாழ்வில் காட்டவும் இந்த மண்ணில் இறைவனால் முன்குறிக்கப்பட்டு பிறந்த ஒரு மனிதர்தான் திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினர்களெல்லாம் மிக பெரிய இறைவாக்கினர் என்றும் அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டின் இறுதி இறைவாக்கினரும் கூட இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட நற்பெயர்களை கொண்ட, சிறப்பு அம்சங்களை கொண்ட திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு செய்தி இன்றைக்கு கொடுக்கப்பட்டதோடு அந்த குழந்தை பிறந்து பெயர் சூட்டு விழா இன்றைக்கு நடைபெறுகிறது. நீங்கள் அப்படியே கற்பனையாக நினச்சி பாருங்க, நாமனா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்துகிறோம் இல்லையா, அது நாம் திருமுழுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு விதமாக இந்த பெயர் சுட்டு விழா வைப்பார்கள். கத்தோலிக்க திருச்சபை நாம் குழந்தை ஞானஸ்நானத்தை நாம் விசுவசிக்கிற காரணத்தினாலே குழந்தைக்கு ஆலயத்தில் வைத்து நாம் திருமுழுக்கு பெயரிடுகிறோம். தந்தை அவர்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி நம்முடைய பெயரை சொல்லி சொல்லுகிற அந்த ஜபத்தின் வழியாக நாம் கிறிஸ்தவ சமூகத்தின் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அங்கமாக மாறுகிறோம். அருட்பணியாளர்கள் இந்த வார்த்தையை சொல்லித்தான் நமக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். நமக்கு கொடுக்க வரும் பொழுது நாம் சின்ன பிள்ளையாக இருந்திருப்போம். நமக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியாது. பெற்றோரும் ஞான பெற்றோரும் நமக்கான அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருப்பார்கள். நான் குருவான பிறகு நான் திருமுழுக்கு கொடுக்கிற நாட்களிலெல்லாம் நான் என்னுடைய திருமுழுக்கு நினைத்து பார்த்து கொள்வேன். நாமளும் ஒரு காலத்தில் இப்படி தானே சின்ன பிள்ளையா ஒரு நேரம் இருக்கிற பொழுது நம்முடைய தாயும் தகப்பனும் நம்முடைய ஞான பெற்றோரும் சேர்ந்து நமக்கு பெயர் கொடுத்திருப்பார்கள் என்று இன்றைக்கு நீங்களும் நினச்சி பாருங்க. உங்களுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாட்ட கேளுங்க, அந்த நாளுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. உங்கள் ஞான பெற்றோர் உங்களுடைய பார்வையில் இருக்கிறாங்க அல்லது தொடர்பில் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கூட நீங்கள் கேட்கலாம், என்னுடைய திருமுழுக்கப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் என்ன செஞ்சேன், அது எனக்கு ஞானசனம் கொடுத்த ஃபாதர் யார், அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு, அந்த தகவலையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தேடி தெரிந்து கொள்வதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இப்போது இந்த ஒரு சின்ன பின்னணியோடு நம்ம உள்ளே நுழைகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் பெயர் சூட்டப்படுகிறது. பெயர் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு அடையாளம். அன்றைக்கு இயேசுடைய வருகையை முன் சொல்ல வந்த திருமுழுக்கு யோவானுடைய பெயர் சூட்டு விழா நடந்த அந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற பொழுது பெரும்பாலும் தந்தையுடைய பெயரை வைப்பார்கள். இல்லை என்று சொன்னால் தந்தை வழி வருகிற மூத்தவருடைய பெயரை வைப்பார்கள். மேக்சிமம் தந்தையுடைய பெயரைத்தான் வைப்பார்கள். அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க, பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாட்டில் நீங்கள் இதை பார்க்க முடியும், ஒரே பெயர் மறுபடியும் மறுபடியும் வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், யூதா அப்படின்ற பேர் பல இடங்களில் வந்துக்கிட்டே இருக்கும். பிலிப் அப்படின்ற பெயர்லாம் வருவதை பார்க்க முடியும். ஏரோதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை இடத்துல ஏரோது ஏரோதுன்னு வரும். இயேசு குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு ஏரோதுன்னு வரும், திருமுழுக்கு யோவானுடைய சாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏரோது அப்படின்னு தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏரோதுடைய பிள்ளைகளுக்கு ஏரோது அப்படின்னு பெயர் வைத்து அழைப்பது உண்டு. பெரிய ஏரோது, ஏரோதுடைய அந்த மூன்று பிள்ளைகள் ஏரோது அக்கரிப்பா, ஏரோது அந்திப்பாஸ், ஏரோது பிலிப்பு அப்படின்னு மூணு பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏரோது அப்படின்னா சொல்லுவோம். அது அந்த யூத கலாச்சாரத்தினுடைய தன்மை. அவங்க வந்து அந்த அப்படி தான் பெயர் வைப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் கேட்குறாங்க உன் பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சக்கரியா வாய் பேச முடியாத நிலையில் இருக்கிறதுனால தாயிடம் கேட்குறார்கள், உங்கள் பிள்ளைக்கு என்ன பெயரிடலாம் என்று கேட்கிற பொழுது அவர் யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உடனே வாக்குவாதம் வருகிறது, என்னையா புது பெயராக இருக்குது, இதுவரை நம்முடைய வம்சத்தில் நம்முடைய இனத்தில் இப்படி பேர் யாருக்குமே வச்சதில்லை, குறிப்பாக உன்னுடைய சந்ததியில் அப்படி பேர் யாருக்குமே இல்லையே, ஏன் இப்படி முறை தவறி ஒரு பெயரை சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் பாரம்பரியத்தை மீறுறீங்க, ஏன் வழக்கத்தை மீறுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் எலிசபெத்தம்மா உறுதியாக சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு நீங்கள் யோவான்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ தான் என்ன செய்கிறாங்க, உடனடியாக தாயிடம் கேட்பதை காட்டிலும் தகப்பனிடமே கேட்கலாம் என்று சொல்லுகிற பொழுது வாய் பேச முடியாத நிலையில் இருக்கிறார். எழுது பலகையை வாங்கி அவரும் இதே பெயரைத்தான் எழுதுகிறார், என்னது யோவான் என்று எழுதுகிறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னது தாயும் ஒரே பெயரை சொல்லுகிறார்கள் தகப்பன் ஒரே பெயரை சொல்லுகிறார்கள் என்ற உடனே அப்போ என்ன நினைக்கிறாங்க கூடியிருந்தவங்க எல்லாருமே, இந்த குழந்தையுடைய பிறப்பு சற்று வித்தியாசமானது. ஏனென்று சொன்னால் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் எலிசபெத் அம்மாளுக்கும் சக்கரியாவுக்கும் ஆண்டவருடைய பேரிரக்கத்தினால் ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது, இது அவருடைய சுதந்திரம் என்கிற நிலையில் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். அப்போ இந்த பெயரை வைத்த உடனடியாகவே அங்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. என்ன அதிசயம், இத்தனை நாட்களாக அந்த ஆலயத்திற்கு உள் சென்று கடவுளுக்கு பணி செய்து கொண்டிருந்த அந்த வேளையில் தன்னுடைய நா கட்டப்பட்ட நிலையில் ஆலயத்திலிருந்து வெளியே வந்த சக்கரியா இந்த பெயரை எழுதியவுடனே பேசுகிற ஆற்றலை பெறுகிறார். எல்லோரும் புரிந்து கொள்கிறார்கள், இந்த பெயருள்ள பிள்ளை நாளைக்கு இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கு அல்லது ஒரு புத்தளிச்சு நிறைந்த ஒரு குழந்தையாக அல்லது நான்கு பேர் பெயர் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த பிள்ளை வரும் என்பதை அன்றைக்கே அவர்கள் கணித்துதான் சொல்கிறார்கள். ஆண்டவருடைய கைவன்மையை இந்த குழந்தை பெற்றிருக்கிறது என்று அங்கு இருக்கிற எல்லாரும் பேசிக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு நாம் வாசகத்தில் வாசிக்க கேட்ட மிக சுருக்கமான வரலாறு. சரி ஃபாதர், இந்த வாசகம் நமக்கு என்ன ஃபாதர் சொல்லுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு நான் பர்சனலாக நினச்சி பார்க்குறேன், நீங்களும் நினைத்து பாருங்கள். உங்களுடைய பெயர்களையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்களேன், யோவான் அப்படின்ற பெயரை ஆண்டவர் வைக்க சொன்னார். தாயும் தகப்பன் அந்த பெயரை அவருக்கு வைத்தார்கள். யோவான் என்று சொன்னால் என்ன, அருள் பெற்றவர், அருளப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அருள் பெற்றவர் அருளப்பர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். விவிலியத்தில் நீங்கள் எல்லா பெயரையும் எடுத்து பாருங்க, குறிப்பாக ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அல்லது கடவுளுடைய பணிக்கு பயன்படுத்தப்பட்ட எல்லாருடைய பெயரையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கென்று தனி அர்த்தத்தோடு அது இருக்கும். அர்த்தமுள்ள பெயரைத்தான் அன்றைக்கு விவிலிய பெயர்களாக எல்லாரும் வைத்தார்கள். ஒரு சில பெயர்களை இப்போ நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு சில பெயர்களை சொல்கிறேன் பாருங்கள். யோசுவா, ஜோஷுவா அப்படின்னு நாம் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் இயேசு என்கிற பெயரினுடைய ஒரு முன் அடையாளம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அதிலிருந்து தான் மறுதி வருவதாக சொல்லுகிறாங்க. யோசுவா அப்படி என்று சொன்னால் லார்ட் இஸ் சால்வேஷன், ஆண்டவரே மீட்பர், அதான் அந்த பெயருடைய அர்த்தமாக இருக்கிறது. பீட்டர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் பீட்டர் என்று சொன்னால் பாறை. ராயப்பர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ராயப்பர், ராயப்பர்னா பாறை அப்படின்னு அர்த்தம். தெலுங்கில் ராய் அப்படின்னாவே பாறை அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்து நாம் ராயப்பர் என்று பெயர் கொள்கிறோம். அந்திரேயா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறது இல்லையா, பைபிளில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட முதல் திருத்தூதர் அவர்தான், முதல் சிடர். அவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம், துணிவுள்ளவன், பலமுள்ளவன் அப்படின்னு விவிலியமே விளக்கம் சொல்லுகிறது. யூதாஸ் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறோம், ஜான் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம், கடவுளின் அருள். ஜான் அப்படின்னா கடவுளின் அருள், அதான் அருளப்பர் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு, இப்போ தான் நம்ம யோவான் அப்படின்னு அதை பெயர் மாற்றம் செய்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்த முதல் நற்செய்தியாளர் மத்தேயு அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுளின் கொடை அப்படின்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா ஆரோன் அப்படின்னு பேர் வைக்கிறேன் இல்லையா, ஆரோன் அப்படின்னா எக்ஸால்டட், உயர்த்தப்பட்டவர் அப்படின்னு அதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. அப்போ ஆபிரகாம் நம்முடைய குல முதுவர்களில் ஒருவராக இருக்கிற மூத்த தந்தை, ஆபிரகாம் அப்படின்ற பேருக்கு என்ன அழுத்தம், ஃபாதர் ஆஃப் மெனி, பலருக்கு அவர் தந்தையானவர், ஃபாதர் ஆஃப் மெனி, பலருக்கு தந்தையானவர் அப்படின்னு அர்த்தம். எலிசா இறைவாக்கினர், எலியா இறைவாக்கினர் சொல்லணும், எலிசா இறைவாக்கினர், அந்த பெயருக்கு என்ன அர்த்தம், யாவே என் கடவுள், மை காட் இஸ் யாவே, அதுதான் இந்த எலிசா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். எசேக்கியல் இறைவாக்கினர், முக்கியமான இறைவாக்கினர், ஏசையாவுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பெரிய இறைவாக்கினர் வட்டத்தில் எசேக்கியலும் வருவார், எரேமியா எசேக்கியல் லைனில் வருவார். அப்போ அந்த எசேக்கியல் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம், ஆண்டவர் ஆற்றல் தருகிறார், God will strengthen, என்னை ஆற்றல் படுத்துவார் அப்படின்னு அர்த்தப்படுகிறது. மோசஸ், நம்ம அடிக்கடி வார்த்தையை பயன்படுத்துகிற மோசே, மோசே அப்படின்னு என்ன, விடுவிப்பவர், எனக்கு விடுதலை தருபவர் அப்படின்ற விதத்தில் தான் மோசஸ் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் எகிப்தில் அடிமையாக இருந்த மக்களை மீட்பதற்கு விடுவிப்பதற்கு மோசேவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்றால் விடுவிப்பவர் அப்படின்னு பெயர் இருக்கு. சாம்சன், சிம்சோன், நல்ல புஜ பலாத்காரத்தோடு இருந்த அவருடைய பிறப்பும் வித்தியாசமான பிறப்பு நிலையில் தான் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், சன், சூரியன் என்று அழுத்தம், வெளிச்சம் அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போனேன் அப்படின்னா இன்னொரு 50 பேருக்கு நான் சொல்ல முடியும் விவிலியத்தில் இந்த பேர் என்ன, இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் இந்த நாளில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நாம் ஏன் இதை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாம் பல நேரங்களில் நமக்கு பெயர் வைக்கிற பொழுது நம்முடைய பெயருக்கான அடையாளத்தை மறந்து விட்டு நாம் பெயர் வைக்கிறோம். குறுக்களாக இருக்கிற இந்த நாட்களில் சாமியார் ஆனதுக்கப்புறம் பார்க்குறேன், நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, அறிஞ்ச ஃபேமிலியெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேமுக்கு கேட்பாங்க, அதை நல்ல பெயராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்பேன், பைபிளிலிருந்து பேர் வேணுமா அல்லது தமிழ் பெயராக வேணுமா, உங்களுக்கு எப்படி பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க ஃபேன்சியாக பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேன்சியாக இருக்கணும், அப்புறம் கிறிஸ்பியாக இருக்கணும், அப்படி நறுக்கணும், அப்படி பிடிச்சமாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க, காரசாரமாக பேர் வைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து என்ன பொறுத்தளவில் இது பெரிய முட்டாள்தனம். நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவத்தினுடைய அடையாளத்திலேருந்து நம்ம மாறி போயிட்டுருக்குறோம். பெயர் என்பது நம்முடைய அடையாளம். இப்போ என்னுடைய பேர் பிரிட்டோ அப்படின்னா என்னை கேட்டவுடன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம், அது எல்லாத்துக்கும் தெரிந்த பேர் தான். ஒரு சில பேருக்கு நல்ல தமிழ் பெயர் வைப்பா, இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சி பிள்ளைக்கு மகிழன் அப்படின்னு பேர் வைத்தோம், இரண்டாவது குழந்தைக்கு இப்போ இனியவன் அப்படின்னு பேர் வைக்கணும், முன்னாடி ஒரு கிறிஸ்தவ பெயரை சேர்த்து பின்னாடி ஒரு நல்ல தமிழ் பேர் வைக்கலாம், அப்படி ஒரு நாள் வைக்கலாம். ஏனென்று சொன்னால் அந்த பெயரை சொல்லி என்னை அழைக்கிற பொழுது அந்த பேர் வந்து எனக்கு சொல்லணும், டே நீ பேர்பட்ட ஆளுடா அப்படின்றது நமக்கு சொல்லணும். பிரிட்டோ அப்படின்னு நான் பேர் வைத்திருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பெயருக்குள் இருக்கிற அந்த புனிதனோடு வாழ்கிறார், அவருடைய வாழ்க்கையினுடைய சித்தாந்தத்தை நான் ஓரளவாவது வாழ முயற்சிக்க வேண்டும் அப்படின்றது ஒவ்வொரு முறை என் பெயர் சொல்லி அழைக்கிற பொழுது நம்ம நினச்சி பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பெயரை நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் என்னுடைய பெயருக்கு நான் சொல்லுகிறேன், ஒன்று புனிதருடைய பெயரை வைக்கலாம். இன்றைக்கு நம்ம பெயர் வைக்கிற பொழுது புனிதருடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு வைக்கலாம். அல்லது நீங்கள் எந்த மொழி பேசுகிறீர்களோ அல்லது உங்களுக்கு எந்த மொழி பிடித்திருக்கிறதோ அந்த மொழி அந்த குழந்தைக்கு தெரியும் என்று சொன்னால் அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு எல்லாமே கிரீக்கில் நேம் வைக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு பேர் வைக்கிறாங்க, ஜெர்மன் பேர் வைக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஜெர்மன் தெரியுமா, அந்த பிள்ளைக்கு கிரீக் தெரியுமா? நாம் பேர் வைக்கிறது அந்த குழந்தைக்காகத்தான் வைக்கிறோம். ரெண்டாவது, வைக்கிற பேர் வாயில் வழங்குற மாதிரியாவது வைக்கணும். இது ரெண்டுமே இன்னைக்கு இருக்கிறது இல்லை. ஒன்று, நம்முடைய விவிலிய பேர் வைக்கலாம், புனிதர்களுடைய பெயர்களை வைக்கலாம், அல்லது நம்முடைய மொழி சார்ந்த பெயர் வைக்கலாம். இதை கடந்து நாம் இன்றைக்கி வந்து ஃபேன்சின்ற பேரில், அம்மா பேர்லேருந்து ரெண்டு எழுத்துங்கிட்டு இருக்கிறது, அப்பா பேர்லேருந்து இங்கிட்டு ரெண்டு எழுத்து இருக்கிறது, ரெண்டையும் சேர்த்து போடுறது, ஏதாவது ஒரு பேரை கொண்டு வர்றது. திடீர்னு சண்டை வந்துருச்சா, தாத்தா சண்டை போடுறாரா, அம்மா வழியில் ரெண்டு எழுத்து எடுக்கிறது, அப்பா வழியில் ரெண்டு எழுத்து எடுக்கிறது, அப்படி பேர் வைக்கிறது, என்ன அர்த்தம் இருக்குது? அர்த்தமே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் செத்த பிறகு கூட என்னோட இருக்கிற என் பேர் மத்திரம்தான். கல்லறையில் அதை தான் எழுதி வைக்கிறோம். செத்ததுக்கப்புறம் நம்ம என்னதான் படிப்பு படிச்சிருந்தாலும் எழுதி வச்சிருந்தாலும் என்னுடைய அடையாளம் என்னுடைய பெயர் தான். இந்த உலகத்தில் இருக்கிற போதும் சரி, இவ்வுலகை விட்டு நான் பிரிந்து சென்று விட்டாலும் சரி, என்னோடு இருப்பது என்னுடைய பெயர் தான். அந்த பெயரை சூட்டுவதில் நம்ம பல நேரங்களில் அக்கறை கொள்வது இல்லை. நீங்கள் பைபிளில் இன்னைக்கு நம்ம யோவானுடைய பெயரை பார்த்தோம் அல்லவா? யோவானுடைய பெயர் எங்கு கொடுக்கப்பட்டது? அந்த திருத்தூயகத்தில் ஜெபமண்ணும் போதே அவருக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டுருச்சு. அது கடவுளால் கொடுக்கப்பட்ட பெயர். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியுமா இருக்கிறீங்களா, ப்ளீஸ் பேர் வைக்கும் போது அடுத்தவங்கள்ட்ட போய் சஜஷன் கேட்காதீங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் குருக்கள்கிட்டையும் கேட்காதீங்க, யார்கிட்டையும் கேட்காதீங்க, நீங்கள் தாயும் தகப்புன்னு உட்காந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த அருமையான கொடைக்காக நன்றி. எங்களுடைய திருமண வாழ்வினுடைய ஆசீர்வாதமாக எங்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்துருக்குறீங்க. உண்மையிலே நாங்கள் மிகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு பெயரை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி கேளுங்கள். முடியலையா, கணவனும் மனைவியுமாக விவிலியத்தை எடுத்து வாசிங்கள். விவிலியத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இல்லையா, நீங்கள் இருவரும் சேர்ந்து அமர்ந்து யோசித்து சிந்தித்து அந்த சிந்தனையின் உரையாடலின் வெளிப்பாடாக ஒரு பெயரை வையுங்கள், அதுதான் சரியாக இருக்கும். இந்த தடவை வந்து இவங்க சொன்னதை வச்சிடும், அடுத்த தடவை அவங்க சொன்னதுக்காண்டி அவங்ககிட்ட வந்து ஒரு பெயர் வைப்போம், அப்படிலாம் நீங்கள் செய்ய வேணாம். ஏன் சொன்னால், பெயர் என்னுடைய அடையாளம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருக்கிறாரு, மகிழ்ச்சி மன்னன். அவர் பெயரை பார்த்துக்கோங்க, பெயரை கேளுங்க, சொல்லும் போதே நமக்கே ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம தான் யோசிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற பொழுது என்னுடைய அடையாளத்தை நம்ம ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. இன்றைக்கி காமன் நேம் அப்படின்னு சொல்லி நிறையா வைக்கிறாங்க, மலர் அப்படின்லாம் பேர் வைப்பாங்க, ரேவதி அப்படின்னு கிறிஸ்துவ பேர்லாம் அப்படி வைக்க தான் செய்கிறாங்க. இசையில் எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா இசை ஆர்வத்தை காமிக்கிறதுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பேர் வைப்பீங்க, அது தவறு இல்லையா? அப்போ அது அதுக்குன்னு ஒரு கல்யாணி வைக்காமல் கூட்டு நாய்க்கு வைங்க, பிரச்சனையே இல்லையா? அதுக்கு ஆன்மா இல்லை. ஆனால் ஒரு பேர் வைக்கிற போது நம்ம பிள்ளைக்கு, என் வயிற்றுலேருந்து வர்ற பிள்ளை, நம்முடைய ரத்தத்துலேருந்து வர்ற பிள்ளைக்கு எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவருடைய பெயரை தானே நம்ம அதுக்கு வைக்கணும். அல்லது அவருடைய சாயலை தாங்கி அவருக்காக வாழ்ந்தவருடைய பெயரை வைக்கிறதானே சரியாக வரும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது, ஃபாதர் எனக்கு பேர் வச்சதுக்கு நானாக பொறுப்பு. நீங்கள் கேட்கலாம், நான் எனக்கு இந்த வைக்க வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களே, உங்களுக்கு சுரேஷ்னு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு நானாக பொறுப்பு. ரோஸ்னு பேர் வச்சுருக்காங்க, எனக்கு ஜாஸ்மின்னு பேர் வச்சுருக்காங்க, நானாக பொறுப்பு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இன்றைக்கி நீங்கள் நானாக பொறுப்புன்னு கேட்குற மாதிரி நாளைக்கு உங்கள் பிள்ளை உங்களை கேட்டக்கூடாது. அதான் தெளிவு. நாளைக்கு உங்கள் பிள்ளை வளர்ந்து வரும் போது, இந்த மாதிரி ஒரு 20-25 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளை பெருசாக இருக்கும் போது, இதே புருட்டசாமியார் வயசாகி ஒரு 20 வருஷம் கழித்து இந்த பூசையை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதே வாசம் வரும்போது இதே பிரசங்கம் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இதே பிரசங்கத்தை உங்கள் பேரனோ இல்லை உங்கள் பிள்ளையோ கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, எனக்கு எங்கள் தாத்தா வச்சு விட்டார் இப்படி பேர், எங்கள் அம்மா எனக்கு இந்த பேர் வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அடையாளத்தை இழந்துடாதீங்க, அடையாளத்தை இழந்துடக்கூடாது. உணவு ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது, உடை ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது, வேத புத்தகங்கள் நம்முடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது, நம்முடைய பெயரும் ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இழந்து விடாமல் காத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மேலான செய்தி இன்றைக்கு நமக்கு இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்வதாக நான் நினைக்கிறேன். அதோடு சேர்த்து இன்றைக்கு முதல் வாசகத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த கடைசி ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், அதை மட்டும் சொல்கிறேன். மற்ற எல்லாமே இன்றைக்கு இந்த இரண்டாவது வாசகம் மலாக்கி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த நவநாட்களில் இயேசு கிறிஸ்து திருவருகை காலத்தினுடைய இந்த சிறப்பு நவநாட்களில் வாசிக்கப்பட்ட வாசகத்துடைய ரெப்பட்டிஷனாக தான் நிறைய இருக்கும். இந்த ஒரு பகுதி மட்டும் இன்றைக்கு தனித்துவமாக தெரிகிறது, அதை மட்டும் வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த பகுதி தான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திரும்புமாறு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய வருகை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் இல்லையா? பல முறை நானுமே சொல்லியிருக்கிறேன், இரண்டாவது பற்றி யாருக்குமே தெரியாது, தந்தைக்கும் மகனுக்கும் தவிர எவருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஆண்டவருடைய வருகை வருகிற பொழுது, நான் உங்களை சபித்து தண்டிக்காதபடி பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திரும்புமாறு செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் பெற்றோர் அந்த புரிதலை நாம் சற்று வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அதை இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் எல்லாரும் நினச்சி பார்க்கணும், என்னுடைய தாயும் தகப்பனும் இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. அவங்க படிச்சிருக்கிறாங்க, படிக்கலை, அழகாக இருக்காங்க, அழகில்லாமல் இருக்கிறாங்க, அவர்கள் அறிவு அவர்கள் இருக்காங்க, அவர் அறிவாளித்தனம் இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, என்னை பெற்றவர்கள் தாய், என்னை எனக்கு உயிர் கொடுத்தவர் என் தந்தை. அதை நாம் கற்றுக்கிறதுக்கானதான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு சொல்கிறார். பிள்ளைகள் பல நேரங்களில் பெற்றோரை உதாசீனப்படுத்துகிறாங்க. நம்முடைய பெற்றோர் வந்து அடுத்த பெற்றோரோட ஒப்பிட்டு பார்த்து, அதுபோல் நான் இல்லையே, இன்றைக்கி நான் இந்த உடல்நிலையோடு இருப்பதற்கு, எனக்கு இந்த ஒரு சரீர அழகோடு இருப்பதற்கு என் பெற்றோர் தானே இப்படி ஆயிட்டாங்களே, அவங்க அழகாக இருந்தால் நான் அழகாக இருந்திருப்பேனே, அவங்க படிச்சிருந்தாங்கன்னு அந்த அறிவு எனக்கு வந்திருக்குமே, அவங்க பணக்காரலாக இருந்தால் இன்றைக்கி நானும் கொஞ்சம் செல்வ செழிப்பாக வாழலாமே அப்படின்னு நினச்சி ஒப்பிட்டு பார்த்து பெற்றோருடைய அன்பை இன்றைக்கி பல பிள்ளைகள் உதாசீனப்படுத்துறாங்க. அது நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. சேம் திங் டு த பேரண்ட்ஸ் ஆல்சோ, பிளீஸ் டோன்ட் கம்பேர் யுவர் சைல்டு வித் அதர் சில்ட்ரன். ஓகே, செய்யவே கூடாது. என் பிள்ளை எனக்கு ஆண்டவர் கொடுத்த கொடை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் பிள்ளை எனக்கு கொடுத்த கொடை, இந்த கொடையை நான் எப்படி இறைவனுக்கு உகந்ததாக கொண்டு போய் கடைசியில் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்றதான் முக்கியமே ஒழிய, அடுத்தவரோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது தகாத ஒரு காரியம். ஏசாண்டர் ஒருபோதும் அதை செய்ததில்லை. இன்றைக்கு நீங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சுப்பாங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் வெக்கப்பட்டிருக்கிறீங்க, என் பிள்ளைகளை குறித்து ஒரு அதீத ஆசையோடு நான் இருந்திருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்பில் தான் எல்லாமே இருக்குது. அதே போல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே செய்தி தான், இருவருமே இறைவனால் படைக்கப்பட்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடைகள் தான். அதில் மாற்றுக்கருத்து என்பதே இல்லை. ஒரு பெற்றோரால் என் பிள்ளை இல்லை என்று மாற்றவும் முடியாது, அதே போல ஒரு பிள்ளையால் இவங்க என் பெற்றோர் இல்லைன்னு சொல்லி சொல்லவும் முடியாது. நீ வேணால் சொல்லிக்கலாம், நம்ம எனக்கு நீ நான் பெற்ற என்னைய நீ அப்படிலாம் பேசிக்கலாம், ஆனால் அவங்க தான் அதை எழுதவை, அது மாற்ற முடியாத ஒரு சட்டம். அப்படின்ற சூழ்நிலையில் மாற்ற முடிவதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள தான் முயற்சி செய்யணும். அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தாயை தகப்பனை பிள்ளைகளை நாம் ஏற்று இறைவனுடைய குடையாக பார்க்கிற பொழுது இல்லாதது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களையும் கூட இருக்க செய்வார் நம் ஆண்டவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அருள்